யோசுவா அத்தியாயம் 4. மக்கள் எல்லோரும் யோர்தான் நதியைக் கடந்தபின்பு யெகோவா யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக மக்களில் 12 பேரைத் தெரிந்துகொண்டு இங்கே யோர்தான் நதியின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாக நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு அக்கரைக்குக் கொண்டுபோய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் இடத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்குக் கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் மக்களில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தான் நதியின் நடுவில் உங்களுடைய தேவனாகிய யெகோவாவின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் மக்களுடைய கோத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின்மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் என்னவென்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களைக் கேட்கும்போது, நீங்கள் யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தான் நதியை கடந்து போகிறபோது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனது. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு என்றென்றைக்கும் நினைவூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் மக்கள் செய்து யெகோவா யோசுவாவிடம் சொன்னபடியே இஸ்ரவேல் மக்களுடைய கோத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக 12 கற்களை யோர்தான் நதியின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு அக்கரைக்கு கொண்டு போய் அவர்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தான் நதியின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்த நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் மக்களுக்கு சொல்லும்படி யெகோவா யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் செய்து முடிக்கும் வரைக்கும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவே நின்றார்கள். மக்கள் வேகமாக கடந்து போனார்கள். மக்கள் எல்லோரும் கடந்து போன பின்பு யெகோவாவுடைய பெட்டியும் கடந்து போனது. ஆசாரியர்கள் மக்களுக்கு முன்பாக போனார்கள். ரூபன் கோத்திரத்தார்களும் காத் கோத்திரத்தார்களும் மனாசேயின் பாதி கோத்திரத்தார்களும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாக இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்தத்திற்காக பயிற்சி பெற்றவர்களாக யுத்தம் செய்ய யெகோவாவுக்கு முன்பாக எரிகோவின் சமவெளிக்கு கடந்து போனார்கள். அந்த நாளிலே யெகோவா யோசுவாவை எல்லா இஸ்ரவேலர்களின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவிற்கும் அவன் உயிரோடிருந்த நாட்களெல்லாம் பயந்திருந்தார்கள். யெகோவா யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நதியிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவா யோர்தான் நதியிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நதியின் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றினபோது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்பு போல அதின் கரையெங்கும் புரண்டோடியது. இந்த விதமாக முதலாம் மாதம் 10ஆம் தேதியிலே மக்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கிழக்கு எல்லையான கில்காலிலே முகாமிட்டார்கள். அவர்கள் யோர்தானிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் மக்களை நோக்கி, நாளை உங்களுடைய பிள்ளைகள் இந்த கற்கள் என்னவென்று தங்களுடைய தகப்பன்மார்களை கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் எல்லா மக்களும் யெகோவாவுடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் எல்லா நாட்களும் உங்களுடைய தேவனாகிய யெகோவாவுக்கு பயப்படும்படிக்கும் உங்களுடைய தேவனாகிய யெகோவா சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து போகும் வரைக்கும் எங்களுக்கு முன்பாக வற்றிப்போக செய்தது போல உங்களுடைய தேவனாகிய யெகோவா யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து போகும் வரைக்கும் வற்றிப்போக செய்தார் என்று அறிவிக்கக் கடவீர்கள் என்றான்.